உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, மாற்றங்கள் தான் மாறாதது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்கோம். மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மாற்றங்களாக இருந்தால் நம்ம அதை வரவேற்கலாம். அதுவே வந்து ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கும்போது நம்ம அதையெல்லாம் தடுக்கணும் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி தடுக்க வேண்டிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த உலக வெப்பமயமாதல், அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்சிருக்கோம். உலக வெப்பமயமாதல் எதனால் ஏற்படுது, அதனால் நமக்கு என்னென்ன தீங்குகள்லாம் ஏற்படுது, இதை வந்து எப்படி நம்மளால் தடுக்க முடியுமா, என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சூலூரை சேர்ந்த ஏ சுமார் அவங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலரான இவங்க வந்து நமக்கு ஏற்கனவே பறவைகளுடைய இயல்புகள் பற்றி, பறவைகள் வேளாண்மையில் நமக்கு எப்படி உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய இவரை வந்து நம்ம நிலையத்துக்கு கூப்பிட்டு உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க இப்போ வந்து இந்த உலக வெப்பமயமாதல் பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். விவசாயிகளுக்கான சமுதாய வானொலி அமைப்பிற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங், இப்போ எல்லாத்துக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஓரளவு அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரளவு தெரிஞ்சும் வச்சுருப்பீங்க. இப்போ வந்து கிளைமேட்டு, இந்த சீதோஷ்ண நிலை வந்து ரொம்ப எராட்டிக்காக இருக்குது, ரொம்ப வந்து தாறுமாறாக இருக்குது. சில சமயம் வந்து நிறைய வெயிலாக இருக்குது, அதை வந்து உணர்கிறோம். சில சமயம் பார்த்திங்கன்னா மழை சில இடத்துல எல்லாம் நிறைய பெய்யுது, கொட்டுது, வெள்ளம் ஏற்படுது. குளோபல் வார்மிங்கில் வந்துங்க 1 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் எகுறுன்னு சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சீதோஷ்ணநிலை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்லை. மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதிக மழை பெய்யும் அப்படின்னா பெய்யாது, மழை பெய்யாதுன்னா பெய்யும். அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம வந்து இயற்கையை வந்து புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மாறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சேஞ்சஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே சமயம் வந்து நம்ம வந்து மனிதனால், இந்த மாதிரி மக்கள் தொகையினால், நம்ம வந்து செய்கிற விளைவுகள்னால இந்த உலகம் வெப்பமயமாதல் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் பிரதேசத்தில் ஐஸு முழுகி இருக்கு, அதே சமயம் அண்டார்க்டிக் பிரதேசத்தில் வந்து ஐஸு நிறையா இருக்கும். இந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து மேலேயும் கீழே இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து ஸ்டேபிளாக, அந்த வெப்பம் வந்து ஒரு அளவாக சரியான ஒரு வெப்பம், இது மாதிரி உலக உயிர்கள் இதில் இருந்து வாழ்ந்து சுகித்து போகக்கூடிய அளவு வந்து அந்த வெப்பத்தை வச்சிருக்கு. முதல்ல வந்து ஐஸ் ஏஜ்னாங்க, அப்போல்லாம் வந்து வாழவே முடியாது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து எரிமலைகளும் இருந்து அது வந்து போய் எல்லாம் டைனோசார்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அது மாதிரி வெப்பம் அதிகமாக இருந்து அப்போ வாழ முடியாமல் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது வந்து இயற்கையே வந்து உங்களுக்கு ஒரு சீதோஷ்ண நிலையை வந்து ஒரு நிலையாக நிறுத்தி ஒரு ஏர் கண்டிஷன் போட்ட மாதிரி உங்களை வச்சுருக்கு. எல்லா உயிர்களும் சுகித்திருந்து வாழ தகுதியான உலகமாக இது உருவாக்கியிருக்கு. இந்த நேச்சர் வந்து அப்படியே டார்வின்ஸ் தியரியிலிருந்து அப்படியே வந்து வந்து மாறுபாடாகி இப்போ இருக்குது. நம்ம வந்து அதை வந்து சிதைக்கக்கூடாது, நம்ம வந்து அதை சிதைக்கிறோம். வருஷம் வருஷம் வந்து வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்குது. எதனால் இப்போல்லாம் வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்களை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வெட்டி சாய்ச்சிட்றோம். நமக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசன் வந்து வசந்த காலம்னு உங்களுக்கு ஏதாவது கேள்விப்படுறீங்களா? வசந்த காலமில் வந்து நிறைய மரங்களெல்லாம் பூ பூக்கும், அந்த காலம் வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போ வசந்த காலத்தை நீங்கள் உணர்றீங்களா? வசந்த காலமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் அந்த இதில் தான் வந்து பூக்களெல்லாம் வந்து நமக்கு வசந்த காலம். ஆனால் மார்ச் ஏப்ரல் மேலேயெல்லாம் கடுமையான வெயிலாக இருக்குது. பிப்ரவரி மார்ச்லேயே, பிப்ரவரிலேயே வெயில் ஆரம்பிச்சிருது. பிப்ரவரிலேயே பார்த்தாங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது. ஆனால் பிப்ரவரி மார்ச்சில் நமக்கு வந்து வசந்த காலம். அந்த காலத்தில் வந்து மரங்கள் எல்லாம் பூக்கள் வர்ஷிக்கும். இப்போ மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் அட்வான்ஸாக பூக்கள் வந்துட்டுருக்கு மரங்களில். அதெல்லாம் எதனால் அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங்னால தான் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலத்தீவுன்னு நமக்கு வந்து கேரளாவுக்கு மேற்கு இருக்குது, அரபிக்கடல் இருக்குது. அந்த மாலத்தீவு ஒரு சின்ன சின்ன குட்டி தீவு தான். அது வந்து உயரமே ரொம்ப குறைவு தான், ஒரு 4 அடி 5 அடி மேலே தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ மூழ்கிரும் போல் இருக்குது, இந்த வெப்பமயமாதலில் மூழ்கிரும் போல் இருக்குது. இந்த வெப்பம் அதிகமாகும்போது கடல் மட்டம் வந்து 1 அடி 2 அடி எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, 1 இன்ச் 2 இன்ச்சுன்னு உயர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா இந்த மாலத்தீவு வந்து இல்லாமல் போகும். கடல்கோள் வந்த மாதிரி, எப்படி வந்து லெமூரியா கண்டம் அது மாதிரி மாலத்தீவு இந்த கடலுக்கடியில் போயிடும். எதனால்? இந்த வெப்பத்தினால கடல் மட்டம் உயரும். சில பக்கம் பார்த்தீங்கன்னா கிளவுட் பஸ்ட்டு ஏற்படுது. நீலகிரிஸில் 4-5 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தா கிளவுட் பஸ்ட் ஒன்று வச்சு கேத்தியில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரகண்டில் வந்து அந்தளவுக்கு ஃப்ளட்டு. அப்புறம் மும்பையில் பார்த்தீங்கன்னா 3-4 வருஷமாக மழை வந்து இக்காமல் கொட்டிகிட்டே இருக்கு. அதனால் வந்து மக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கு, நிறைய சீரழிவுகள் வந்துட்டுருக்கு. இந்த வெள்ளத்தினாலையும் மழை பெய்யாமல் சில இடத்துல வந்து நிறைய வெப்பமாகி பயிர்களெல்லாம் நாசமாகி அந்த இடத்துல எல்லாமே விவசாயம் பண்ண முடியாமல் பாலைவனம் மாதிரி ஆகிற மாதிரி எல்லாம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் 25 வருஷங்களாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கலாமிட்டிஸ், இது மாதிரி சைக்ளோனு, இது மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்க காரணம் என்ன? குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் எதனால் ஆகுது? அதுதான் நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவேன். குளோபல் வார்மிங் வந்து மெயினான காரணம் வந்துங்க காடுகள் அழிக்கிறதுனால தான். காடுகளில் இருக்கிற மரங்கள்லாம் வந்து ஒரு ஏர் கண்டிஷனர்ஸ், அதெல்லாம் வந்து குளிர்வூட்டக்கூடிய மரங்கள். அந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டும்போது அங்கே குளிர்வு ஏற்படாது, அங்கே நின்று மழை பெய்யாது. அப்புறம் வந்து காட்டு தீ பரவுறது. ஹியூமன் லெத்தார்ஜினால தான் வந்து காட்டு தீயெல்லாம் பாதி பரவுது. எப்படின்னா பிக்னிக் போகிறவங்க வந்து ஏதாவது டீ சூடு பண்ணி அதை அப்படியே தூக்கி போட்டுருவீங்க அந்த தீக்கங்குகளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து சிகரெட்டு பீடி தூக்கி உள்ளே போடுறது, காட்டுக்குள்ளே போடுறது. அப்படி இருக்கும்போது அது காட்டு தீ பரவுது. மூங்கில் ஒன்றோட உரசி காட்டு தீ பரவுது. அதே சமயம் வந்து மக்களோட ஒரு லெத்தார்ஜினால் ஒரு அசிரத்தினால் இந்த மாதிரி காட்டு தீ பரவ விடுறாங்க. அது மாதிரி காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது 33% வந்து காடுகள் தேவைங்கிறாங்க. 1/3 காடுகள் தேவைங்கிறாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை, 18-17% தான் இருக்குங்கிறாங்க. அதனால் நகர்ப்புறங்கள்லேயும் சாலையோரங்களையும் மரங்கள் வச்சு வளர்த்தினா தான் அந்த குளிர்வு இருந்துகிட்ருக்கும். அப்புறம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக நிலக்கரியை வெட்டி எடுத்து நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. நிலக்கரியை எரிக்கிறாங்க, எரிக்கும்போது வெப்பம் வருது. அப்புறம் வந்து கார் வந்து அவசியமே இல்லாத குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் வந்து வேணும்னே ப்ரெஸ்டீஜுக்காகவும் பக்கத்து வீடு கார் வாங்குறதுனால நம்மளும் வாங்கி நிறுத்தணும் அப்படி வேண்டி காருக்கு வாங்குகிறாங்க. காருக்கு ஓட்டுறதுனால அது மூலமாக வந்து வெப்பமயமாதல் இருக்குது. அதில் வந்து ஃபாசில் ஆயிலுங்கிறது, அது என்ன, பெட்ரோல் டீசல் எல்லாம் எரிக்கும்போது வெப்பம் அதிகமாக வருது. ஒரு மிஷின் இருந்தாலே மிஷின் ஓடும்போது நிச்சயமாக வெப்பம் வந்து தான் தீரும். அப்போ வந்து இந்த மாதிரி கார்களை வந்து லட்சக்கணக்காக வாங்கி ஓட்டும்போது வெப்பம் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த சிம்னி வழியாகவும் அந்த பெரிய பெரிய மிஷின் ஓட்டுறதுனாலையும் வெப்பம் நிறைய வருது. அவங்களுக்கு எரிசக்தியாக வந்து பெட்ரோல் டீசல் நிலக்கரி ஃபர்னஸ் ஆயில் இது மாதிரி நிறைய வந்து எரிக்கிறதுனால வெப்பம் வந்துட்டுருக்கு. அது மூலமாக வந்து வாயுக்கள் எல்லாமே வரும். அந்த வாயுக்கள் எல்லாமே தீமை விளைக்கக்கூடியதுதான். அதிகமாக நம்ம வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுனால நெல் வயல்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு. அந்த நெல் வயல்களில் வந்து மீத்தேன் கேஸ் வெளியே வர்றதுனால அது வந்து உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருக்குது. அப்புறம் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள், கால்நடைகள் அதிகமாக இருக்கணும்னா அது மூலமாக அந்த சாணம் போடுறது, அது மூலமாக வந்து அந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் வெளியே வரும். இதெல்லாமே மீத்தேன் கேஸ் எல்லாம் வெளியே வரும்போது அந்த வெப்பத்தை வெளியே விடாது, பூமியில் வந்து அதை நிறுத்தி வைக்கும். அதனால் கால்நடைகள், இந்த நெல் வயல்கள் இதெல்லாம் கிரியா ஊக்கிகள், அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மற்றவைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். உலகம் வந்து சூரியன் மூலமாக வந்து வெப்பம் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சா தான் உயிரிகளெல்லாம் வாழ முடியும், உயிரினங்களெல்லாம் வாழ முடியும். இந்த வெப்பம் உள்ளே வர்றது ரிஃப்ளெக்ட் ஆகி அண்டவெளிக்கு வெளியே போகணும். போகிறத வந்து இந்த மீத்தேன் கேஸும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை தடுத்துக்குது. அப்போ வந்து வர்ற ரேடியேஷன் தடுக்கும்போது பூமி உரண்ட சூடாகுது. கார்பன் டை ஆக்சைடு மீத்தன் கேஸ் எல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து வெளியே வரும்போது அந்த லேயர் ஃபார்ம் ஆகி அது லீட்டைன் ஆகிக்குது. அதனால் வந்து அதை கார்பன் டை ஆக்சைடு மீத்தன் கேஸ் எல்லாம் வர்றதை குறைக்கணும். பெட்ரோலு டீசல் எல்லாம் வந்து இதெல்லாம் ஃபாசில் ஆயில்ங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து எர்த்குவேக்கு இந்த மாதிரி நிலநடுக்கமெல்லாம் ஆகி லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து நிலத்துக்கடியில் சடலங்கள் நிலத்துக்கடியில் உயிரினங்கள் இருந்து அது மூலமாக தான் அந்த ஃபாசில் ஆயில்ங்கிறாங்க. அதை வந்து உபயோகப்படுத்தும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தன் கேஸ் எல்லாம் வெளிவருது. இந்த ஓசோன் ஓட்டை வேறு ஆயிருக்கு. ஓசோன் ஓட்டை வந்து இந்த அண்டார்க்டிகா ரீஜனில் இருக்குது. ஆர்டிக் ரீஜனில் நல்ல வேலையே இல்லை, ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய நேஷனல்லாம் இருக்குது. இந்த அண்டார்டிக் ரீஜனில் வந்து நிறைய பனிக்கட்டி உறைஞ்சிருக்கு. ஓசோன் ஓட்டை ஃபார்ம் ஆகிருக்குன்னா எதனால் ஆச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸு குளோரோஃப்ளோரோ கார்பனுங்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன் பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். அது மூலமாக தான் அங்கே வந்து ஓசோன் ஓட்டை ஆகிருக்கு. அந்த ஓசோன் ஓட்டை வழியாக சூரியனோட வெப்பம் உள்ளே வரும்போது கதிர்கள் அது உள்ளே வரும்போது நமக்கு வந்து தீமை விளைவிக்கும். மேலே வந்து அண்டத்தில் வந்து ஒரு லேயர் இருக்குது. சூரியனோட வெப்பம் கதிர்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி உள்ளே அனுப்புறதுனால தான் நம்ம வந்து உயிரினங்கள் வந்து நல்ல முறையாக வாழ முடியுது. அது அந்த லேயர் வந்து இப்போ ஓட்டையாக இருக்கேன். ஓட்டையாக இருக்குன்னா அந்த லேயர் வழியாக வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும். அல்ட்ரா வயலட்டு கதிர்கள் உள்ளே வந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், வந்து ஸ்கின் கேன்சர் வரும், கேட்ரக்கு கண்ணில் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால அந்த ஓசோன் ஓட்டம் மூலமாக உள்ளே வரும். ஏன்னா அந்த லேயர் தடுக்கக்கூடிய லேயர் வந்து கிழிஞ்சிருக்கு. அந்த லேயர் வந்து இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகுதுங்கிறாங்க. அதை வந்து நம்ம குறைக்கணும். அப்போ தான் வந்து உயிரினங்கள் இங்கே வந்து செம்மையாக வாழ முடியும். அப்புறம் வந்து இந்த ஓசோன் ஓட்டை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு மூல காரணம் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் எங்கிருந்து வந்ததுன்னா மனுஷன் உபயோகப்படுத்துகிற உபகரணங்கள் மூலமாக தான் அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்தது. ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து இந்த சிஎஃப்சி இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வரும், ஆட்டோமொபைல் இருந்து வரும். அப்புறம் வந்து ஏரோசெல் ஸ்ப்ரே. ஏரோசெல் ஸ்ப்ரேன்னா ஹேர் ஜெல்லு, இன்செக்டிசைடு, இன்ஹேலரு, அடிகசிவு, இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் காற்று அழுத்தமாக வந்து வெளியே வரும், அதில் வந்து திரவம் வந்து கேஸாக வரும். இந்த மாதிரி வரும்போது அதில் வந்து அந்த சிஎஃப்சி கலந்து வரும், குளோரோஃப்ளோரோ கார்பன் கலந்து வருது ஏரோசோலில். அதே மாதிரி ஃபோமிங் ஏஜென்ட். ஃபோமிங் ஏஜென்ட் வந்து நீங்கள் லேதர், அது வந்து நுரை. அந்த நுரையெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. ஷேவிங் க்ரீம் எல்லாம் இது பண்ணுவாங்க, அது வந்து உள்ளிருந்து அந்த கேஸ் வந்து ப்ரெஷராக வெளியே வரும்போது ஃபோம் ஃபார்ம் ஆகிடும். அதிலெல்லாம் வந்து சிஎஃப்சி வெளியே வருது. அப்புறம் வந்து கிளீனிங் ஏஜென்ட். கிளீனிங் ஏஜென்ட்டுன்னு வந்துங்க ஏர் ஃப்ரெஷ்னர், உள்ள ரூம் ஃப்ரெஷ்னரு, இந்த கிளாஸ் கிளீனரு, இந்த மாதிரி அதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதில் வந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது. இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாமே தீமை விளைவிக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே வெளியே வருது. இதெல்லாம் வந்து மனிதனோட சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுனால இந்த மாதிரி உபகரணங்கள் உபயோகித்து அது மூலமாக நம்ம வந்து ஒரு தீமையான ஒரு நச்சுத்தன்மையான வாயுக்கள் வெளியே வருது. அதனால் வந்து ஓசோன் ஓட்டை வருது. இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் மீட்டிங் எல்லாம் போடுறாங்க, பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி விஞ்ஞானபூர்வமாக நம்ம வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிவெடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து இந்த சிஎஃப்சி குறைக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா ஹைட்ரஸ் ஃப்ளோரோ கார்பன், பாலி ஃப்ளோரோ கார்பன், ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு அப்படிங்கிற மாதிரி அந்த சிஎஃப்சிக்கு பதிலாக குளோரோ ஃப்ளோரோ கார்பனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து லெஸ் இம்பேக்ட், அந்தளவுக்கு தீமை பண்ணாது. இது வந்து கொஞ்சம் லெஸ் இம்பேக்ட் இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. சிஎஃப்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக குறைச்சிட்டே போகிறாங்க. கார்லேயும் அதே மாதிரி தாங்க. இதில் எல்லாமே வந்து ஃபோமிங் ஏஜென்ட், கிளீனிங் ஏஜென்ட்டு, ஏரோசோல் இதில் எல்லாமே குறைக்கிறாங்க. ஏர் கண்டிஷனர் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? ஏர் கண்டிஷனருக்கு பதிலாக வந்து ஃபேன் போட்டோம்னா இந்த அளவுக்கு சிஎஃப்சி வெளியே வராதுங்கிறாங்க. அப்போ வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான் வந்து வெளியே போக முடியாமல் பண்ணிடுது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் வந்து CO2, மீத்தேன், இது தான் உள்ளேயே சுற்றிட்டு இருந்ததுன்னா இது வந்து தீமை தான் விளைவிக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றதும் பங்கு பாருங்கள். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து வெளியே வர்றதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மூலமாக 8% வருது, எலக்ட்ரிசிட்டி மூலமாக 33% 33 விழுக்காடு வருது, அப்புறம் தொழிலகங்கள் மூலமாக 20 விழுக்காடு வருது, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த போக்குவரத்தினால 28 விழுக்காடு வருது, அப்புறம் அதை தவிர வந்து வீடுகளில் ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டரு, மற்ற சாதனங்கள் எல்லாமே உபயோகிக்கிறதுனாலையும், வியாபார ஸ்தலங்களை உபயோகிக்கிறதுனாலையும், மற்ற உபகரணங்களை உபயோகிக்கிறதுனாலையும் 11 விழுக்காடு வருது. வெப்பமயமாதனால என்னங்க இம்பேக்ட் இருக்க போதே, ஓசோன் ஓட்ட மறுபடியும் என்ன இதெல்லாம் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, கடல் மட்டம் உயரும், கிட்டத்தட்ட அண்டார்க்டிக்கா உருகுச்சுன்னா 61 மீட்டர் ரைஸ் ஆகுமா, அதே மாதிரி ஆர்டிக் ரீஜனில் இருக்கிற ஐஸ் கட்டிகள்லாம் உருகுச்சின்னா 20 மீட்டர் ரைஸ் ஆகுறாங்க, அப்போ வந்து கடல் மட்டம் உயரும், புயல் வெள்ளமெல்லாம் ஏற்படும், க்ளவுடு பஸ்டெல்லாம் ஏற்படும், பனி உருகி எல்லாம் போகும், தாழ முடியாத வெப்பம், ஏன்னா வந்து சூரியனால் சூடாகிற பூமி அது வெளியேற்ற முடியாமல் அங்கேயே ரீட்டைன் ஆகும், அல்ட்ரா வயலட் ரைஸு ஓசோன் ஓட்டம் மூலமாக வருது, இதெல்லாமே சேர்ந்துக்குச்சின்னா இங்கே இருக்கிற உயிரினங்கள் வாழ முடியாது. அதனால் நம்ம வந்து நல்லபடியாக வாழணும், நல்ல ஒரு சீதோஷின் நிலையில் வாழணும்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும், இதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், இந்த உலக வெப்பமயமாதல நம்ம வந்து எப்படி தவிர்க்கலாம், எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. அரசாங்கம் வந்து அவங்க கையிலும் கொஞ்சம் இருந்தாலும் பொதுமக்களாகிய நம்ம கையிலையும் இருக்குது. அது எப்படின்னா ஹைட்ரஜன் காரு யூஸ் பண்ணலாம், அது இப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஹைட்ரஜன் காரு விலை அதிகமாக இருக்கு, அது வந்து வந்ததுன்னா ஹைட்ரஜன் காரை யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சோலார் பவர், சூரிய ஒளியின் மூலமாக நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கணும், அப்புறம் வந்து நிலக்கரி எரித்து மின்சாரம் தயாரிக்கிறத விட நீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம், ஹைட்ரோ பவருங்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இப்போ அதிகமாக யாரும் நடக்கிறதே இல்லை, நடக்கணும், எங்கே போனாலும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நடக்கணும், அப்போ தான் சக்கரை வியாதி இல்லாமல் இருக்கலாம், கால் வலி மூட்டு வலி எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். நடை முக்கியம், வாக்கிங் முக்கியம். அதே சமயம் வந்து கொஞ்சம் தூரம் பயணமாக இருந்தால் சைக்கிள் யூஸ் பண்ணணும், எதுக்கெடுத்தாலும் வந்து மோட்டார் சைக்கிள்லேயே போயிட்டும் கார்லேயே போயிட்டு இருந்தோன்னா உலகம் வெப்பமாக தான் போகும். அப்புறம் வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம வந்து பஸ்ஸில் போகணும், எல்லாம் கம்பைன் பண்ணி போகணும், ஆள் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு போகிறதெல்லாமே வந்து உலக ஹீட்டாக தான் போகும், அதனால் பப்ளிக் கன்வீனியன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்துங்க சும்மா வந்து பயணம் போகக்கூடாது, கம்பைன் பண்ணிக்கணும், ஒரு இடத்துக்கு ஒரு வேலைன்னா உடனே 2-வீலர் போகிறது 4-வீலர் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன், மொத்தமாக 4 வேலை சேர்ந்து கம்பைன் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகணும். சும்மா வந்து காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை போனோம்னா ஃபாசில் ஆயில் வந்து இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் வீணாக போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்மளதெல்லாம் கரைஞ்சி போய் பூமி வெப்பம் தான் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்புறம் வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, ஒரு வீதியிலையோ ஒரு காலநிலையோ இருந்தால், அக்கம் பக்கம் பக்கத்து பக்கத்து ஆஃபீஸு அலுவலகங்கள் போகிறதாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் காரில் 4 பேர் உட்காந்து போகணும், அந்த மாதிரி கம்பைன் பண்ணி போனீங்கன்னா உலகம் வெப்பமயமாதலாம் தடுக்கலாம், உங்கள் செலவுகளையும் குறைக்கலாம், பெட்ரோல் பயன்பாட்டையும் குறைக்கலாம், அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் காரு 2-வீலரெல்லாம் வந்து நல்ல ஃபைன் டியூன் பண்ணிடணும், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், சும்மா அது வந்து புகையை கக்கிட்டு அதில் வந்து CO2 நிறைய வெளியே வர்ற மாதிரி பண்ணக்கூடாது, காரு வந்து நல்ல டியூன் அப் பண்ணி வச்சுருக்கணும். நிறைய மரங்களை வச்சு வளர்த்தணும், மரங்கள்லாம் கண்ணா பின்னாலும் வெட்டக்கூடாது, அனாவசியத்துக்கு வெட்டாதீங்க, நிறைய மரங்களை வச்சு வளருங்க. வீட்டை சுற்றி மரங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு 1-2 டிகிரி குறையும், அந்த வெப்பம் கண்டிப்பாக குறையும். அப்புறம் வந்து ஏர் கண்டிஷனர் விட ஃபேன் உபயோகப்படுத்துங்க, ஏர் கண்டிஷனர்லேருந்து அந்த CFC வருது, அதனால் வந்து நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து குப்பைகள் எல்லாம் போட்டு எரிக்காதீங்க, குப்பைகள் எல்லாம் போட்டு எரிக்கும்போது வேண்டாத வாயுக்கள் தான் வெளியே வந்து அட்மாஸ்பியரை வந்து சூடு பண்ணும். அப்புறம் வந்து விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து இந்த குண்டு பல்பெல்லாம் போடுறதுல வீட்டில் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு பல்புகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டிங்கன்னா சூடு குறையும். அப்புறம் வந்து ஒரு ரூமில் வந்து தேவையில்லாமல் ஃபேனு லைட்டு இதெல்லாம் எரியக்கூடாது, நீங்கள் ரூமு விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு மின்சாரம் சேவ் ஆகும், அந்த மின்சாரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிலக்கரி எரிக்க வேண்டியதில்லை, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அதனால் பயன்பாடெல்லாம் குறையுங்க. அதே சமயம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறு குடும்பமாக இருக்கணும். பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக இயற்கை கொடுக்குற பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும். மின்சாரத்திலிருந்து மற்ற எல்லாமே வந்து பயன்பாடுகள் அதிகமாக, உபகரணங்கள் நமக்கு வந்து சொகுசு வாழ்க்கை லீட் பண்ணுறதுக்கு உண்டான உபகரணங்கள் எல்லாம் அதிகமாகும் போது எக்ஸ்ட்ரா ஹீட்டு தான் வரும். அதனால் வந்து சிறு குடும்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் சமுதாய வானொலி நேயர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களை சொல்லி, உலகம் வந்து வெப்பமயமாதல நீங்கள் 1% உறுதுணையாக இருந்து அதை குறைக்கிறதுக்குண்டான வழிகளில் நீங்கள் தேடணும். அதுக்கு உறுதுணையாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட பின்னால் வர்ற ஜெனரேஷன் எல்லாம் நல்லபடியாக வாழ முடியும், நல்ல சுகித்திருந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நேயர்களே, சுகுமார் அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். அவங்க சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலை எந்த வகையில் பாதுகாப்பாக வச்சுருக்கலாம், அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய சின்ன சின்ன முயற்சிகள் என்ன, இது எல்லாத்தையுமே பின்பற்றி நம்ம சுற்றுச்சூழலை நல்லபடியாக நம்ம சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? அதற்காக என்ன முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலையும், கடிதங்கள் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கும் எழுதலாம். உங்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது.